إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. عباد الله اتقوا الله العظيم ألا فقد فاز المتقون. اللهم من أليان بليه الله رب العالمين يبهند ونعمه ونكرت الكرية ونعوني تبير بريال من الله ينسان تسلية ونعمه أولا نت الهدوي تبير ونعمه اللهم يا تود راهم أولا يا ريال راهم محمد صلى الله عليه وسلم இருக்கிறார் என்று சாட்சி சொல்லியவனாவே அந்த தூதரின் மீது அல்லாஹ்வுடைய ஸலவாதும் ஸலாமும் உண்டாகட்டும். அந்த தூதரின் குடும்பத்தார் தோழர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாதும் ஸலாமும் உண்டாகட்டும் என்று துஆ கேட்டவனாக, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வின் பயத்தை நினைவூட்டியவனாக, அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் அறிவுரை கூறியவனாக இந்த ஜும்ஆவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னித்து நல்ல முடிவை நமக்கு தருவானாக. கெட்ட முடிவிலிருந்தும் தீய காரியங்கள் தீய செயல்களிலிருந்தும் மறுமையின் நஷ்டத்திலிருந்தும் என்னையும் உங்களையும் எல்லா மூமின்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து தருவானாக. ஆமீன். அன்பானவர்களே, தொடர்ந்து நமது மூத்தவர்கள் கண்ணியத்துக்குரிய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூஊ தாபிஈன்கள் இப்படிப்பட்ட நல்லவர்களுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருந்தது, மரண தருவாயிலே அவர்களுடைய அந்த எண்ணம் அவர்களுடைய ஆசை அவர்களுடைய தேட்டமெல்லாம் எப்படி இருந்தது, இப்படி அவர்களுக்கு ஒரு நல்ல நிலையில் மரணம் ஏற்படுவதற்கு எது காரணமாக இருந்தது என்பதை பற்றி தொடர்ந்து நாம் கேட்டு வருகிறோம். அன்பானவர்களே, சிலருக்கு சந்தேகங்கள் படலாம். ஜும்ஆவுடைய உரையிலே இப்படி பேசப்படுகிறது, குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தானே சொல்ல வேண்டும் என்று சிலருக்கு சந்தேகங்கள் படலாம். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருக்குறானிலே எப்படி தன்னை பற்றி உயர்வாக மேன்மையாக புகழ்ந்து சொல்கிறானோ அது போன்றுதான் தான் அனுப்பிய தூதர்களை பற்றி அவர்களுடைய வாழ்நாள் எப்படி இருந்தது, எப்படி அல்லாஹ்வை நேசித்தார்கள் வணங்கினார்கள் என்பதை பற்றி அல் குர்ஆனுடைய பெரும் பகுதியிலே அவர்களின் வரலாறை நமக்கு சொல்வது மட்டுமல்ல, لقد كان في قصصهم عبرة لأولي الألباب அவர்களது வரலாறுகளை படிப்பவர்களுக்கு அதிலும் புத்தியோடு நல்ல அறிவை தேடி படிப்பவர்களுக்கு அவர்களின் வரலாறிலே படிப்பினைகள் பாடங்கள் இருக்கின்றன என்று அவர் சொல்கிறார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களை பற்றி பேசுவதும் அந்த நபிமார்களை தொடர்ந்து எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாஹிபு யாசீன் என்று சொல்லப்படக்கூடிய யாசீன் சூராவிலே ஹபீப் நஜாரை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான், லுக்மானை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான், அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்ற குகை தோழர்களை பற்றியும் அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் பல நல்லவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இப்படி நல்லவர்களை பற்றி பேசுவது நமக்கு இறையச்சத்தை தூண்டுகிறது, அவர்களை போன்று நாமும் வாழ வேண்டும் என்ற அந்த ஆசையை அந்த ஆர்வத்தை நமக்கு தூண்டுகிறது என்ற அடிப்படையிலே தக்வாவை பற்றி நாம் உரையாற்றும் போது அல்லாஹ்வுடைய பயத்தை எடுத்துச் சொல்லும் போது கண்டிப்பாக அந்த பயத்தை பேணி அதன் அடிப்படையிலே தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட அந்த நல்லவர்களையும் நாம் நினைவு கூர்ந்துதான் ஆக வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தக்குவாவை எப்படி புரிந்திருந்தார்கள், எப்படி செயல்படுத்தினார்கள் என்பதை யதார்த்தமாக நாம் புரிந்து நமது வாழ்க்கையிலும் அந்த தக்குவாவை கடைபிடிப்பதற்குரிய ஒரு பாடத்தை படிப்புடையை பெறுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரீஅத்தை போதிப்பதற்காக, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக, ரப்பல் ஆலமீனுடைய சிறப்பை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களின் சிறப்புகளை எத்தனை 100,000 ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கின்றார். ஏன் இன்னும் நீங்கள் ஆழமாக தெரிய வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்களை அல்லாஹு தஆலா தௌராத்திலே புகழ்ந்திருக்கிறார். அபூபக்கருடைய வர்ணனையை, அவருடைய உடல் அடையாளத்தை முதற்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌராத்திலே சொல்லியிருக்கிறான் என்றார். உமருல் ஃபாரூக், உஸ்மான், அலி, இன்னும் பெரும் பெரும் சஹாபாக்களை பற்றிய வர்ணனைகளை அல்லாஹு தஆலா தௌராத்திலே சொல்லியிருக்கிறான், இன்ஜீலிலே சொல்லியிருக்கிறான், குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான் என்றால், அந்த நல்லவர்களை பற்றி பேசுவது எப்படி மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு செயலாக ஆகும்? அவர்களை பற்றி நாம் பேசும்போது அவர்களை நாம் அவர்களுடைய தன்மைகளை, குணங்களை, இபாதத்துகளை பற்றி பேசும்போது அதன் மூலமாக நாம் அல்லாஹ்வை கூறுகிறோம், அதன் மூலமாக நாம் அல்லாஹ்வை நெருங்குவதற்குண்டான வழிகளை தேடுகிறோம். தவிர தனி மனிதரை தனிப்பட்ட முறையில் புகழ்வதாக இதை சிலர் எடுத்துக்கொள்கிறார்கள், அது ஒரு தவறான சிந்தனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்று அந்த தொடரிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மன தூய்மையுடன் நடந்து கொண்ட ஒரு சஹாபியை பற்றி, அவருடைய மரண நேரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அவர்கள் யார்? ஸஅத் இப்னு ரபீஅ இப்னு அம்ர் இப்னு அபி ஸுஹைர் மாலிக் இப்னு இம்ரத் கைஸ் அன்சாரி, அதாவது அன்சாரிகளைச் சேர்ந்த, மதீனாவாசிகளைச் சேர்ந்த இந்த நபி தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே அழைப்பு பணியிலே 13 காலங்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், துன்பப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். குறைஷிகளுக்கு மத்தியிலே, ஏசுகளுக்கும் இன்னல்களுக்கும் மத்தியிலே வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். நாளுக்கு நாள் ஏன் நபியினுடைய தோழர்கள் பலர் அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காகவே கொல்லப்பட்டுக் கொண்டிருந்தார்களே, இதற்கெல்லாம் முடிவு கட்டிய அன்சாரி தோழர்களில் ஒருவர் தான் ரபீஅ. அந்த தோழர்களின் இந்த முடிவு எப்படி ஏற்பட்டது என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கும் போது, மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஹஜ் செய்ய வருகிறார்கள். 11வது அந்த ஆண்டிலே, 12வது ஆண்டிலே, அதற்கு முன்பு 11வது ஆண்டிலே 6 பேர் மதீனாவைச் சேர்ந்தவர்கள் இஸ்லாமை ஏற்று திரும்பினார்கள். அந்த 6 பேருடைய அழைப்பு பணியினால் 80க்கும் மேற்பட்ட குடும்பத்தார்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த 80க்கும் மேற்பட்ட குடும்பத்தார்களிலே சாகிபுல் ரபீஅவும் ஒருவர். இவரும் இவரை போன்ற இன்னும் சிலரும் மதீனாவிலிருந்து வரும்போது எப்படி தல்பியா சொல்லிக் கொண்டிருந்தார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்ற தல்பியாவை ஒரு பக்கம் சொல்கிறார்கள், இன்னொரு பக்கம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை காபிர்களுக்கு மத்தியிலே நாம் விட்டு வைப்பது சரியா? நாமெல்லாம் நமது குடும்பத்தாரோடு மதீனாவிலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்க, துன்பப்பட்ட நிலையில், அடிபட்ட நிலையில் ரசூலுல்லாஹி மக்காவை நாம் எப்படி விட்டு வைப்பது? கண்டிப்பாக நாம் அவர்களை மதீனாவுக்கு அழைத்து வருவோம், நமக்குள்ள கண்ணியத்தை, பாதுகாப்பை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தே தீர்வோம் என்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப முழங்கிக் கொண்டே வருகிறார்கள். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மினாவிலே, அகபாவிலே சந்தித்து, கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆக வேண்டும், உங்களை நாங்கள் பாதுகாப்போம், எங்களது மனைவியை பிள்ளைகளை குடும்பத்தை பாதுகாப்பதை போன்று உங்களை பாதுகாப்போம் என்று வாக்களிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் கொல்லப்படலாம், உங்களது மனைவிகள் கணவனை இழக்கலாம், பிள்ளைகள் தந்தையை இழக்கலாம், அரபு உலகம் எல்லாம் உங்களை எதிர்த்து நிற்கலாம். அந்த தோழர்கள் மிக அமைதியாக கேட்டார்கள், இதெல்லாம் நடந்ததற்கு பிறகு, இந்த சோதனைகளை எல்லாம் நாங்கள் சந்தித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரே இப்பொழுது என்ன, இந்த சோதனை எல்லாம் நாங்கள் சந்தித்ததற்கு பிறகு எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆட்சியை சொல்லவில்லை, அதிகாரத்தை சொல்லவில்லை, பணத்தை சொல்லவில்லை, கனிமத்தை சொல்லவில்லை, வாழ்வாதாரத்தை சொல்லவில்லை. இவற்றை எல்லாம் நீங்கள் இழந்தால், இந்த சோதனைகளை எல்லாம் நீங்கள் சந்தித்தால், இவற்றிலே நீங்கள் உண்மையானவர்களாக இருந்தால், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கம் கொடுக்கும். 80 தோழர்களும் போட்டி போட்டுக் கொண்டு ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய கையை கரத்தை பற்றி பிடித்து பைஅத் செய்வதற்காக அவர்கள் முன்வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒருவர் தான் அல்லாஹ்வுடைய மதீனாவிற்கு வருகிறார்கள், தோழர்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது இந்த சகனுடைய இன்னொரு தியாகத்தையும் நாம் பார்த்தாக வேண்டும். மதீனாவிலே ஒரு செல்வ செழிப்பு மிக்க நல்ல வசதியான நிலையில் இருந்த இந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் முஹாஜிர், மக்காவிலே பெரிய செல்வ செழிப்பிலே இருந்த ஒரு குரைஷி பரம்பரையைச் சேர்ந்த ஒரு முஹாஜிர் அவரை அழைத்து, சஹத் இப்னு ரபீயை அழைத்து, உங்கள் இருவரையும் நான் சகோதரனாக ஆக்கிவிட்டேன், சஹதே அப்துல் ரஹ்மானை சகோதரனாக ஏற்று அழைத்து செல் என்று சொல்கிறார்கள். இங்கே பாருங்கள், இந்த சொந்த சகோதரனுக்கு கொடுக்காத ஒரு நிலை, கவனிக்காத ஒரு நிலை இருக்க, இங்கே இஸ்லாமுக்காக வேண்டி சகோதரனாக ஆக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய நபியால் சகோதரனாக ஆக்கப்பட்ட ஒரு முஹாஜிரை, முஹாஜிர் என்பதற்கு தமிழிலே சொல்வதாக இருந்தால் ஊரற்ற நாடோடி. ஆனால் இந்த முஹாஜிர்கள் யார்? அல்லாஹ்வுக்காக தங்களது ஊரை திருப்பத்தோடு துறந்தவர்கள். பொதுவாக உள்ள நாடோடியார் யார்? போரினால், நிர்பந்தத்தினால், வறுமையினால், வசதி இல்லாததால், வியாபாரமோ தொழில்துறையோ கைகூடாததால் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு செல்பவர்கள். அவர்கள் பொருளாதாரத்துக்காக, உலகத்துக்காக நாட்டை துறந்த நாடோடிகள். ஆனால் நபியின் இந்த சஹாபாக்கள், இவர்களுக்கு எல்லா வசதிகளும் இருந்து, எல்லா கண்ணியங்களும் இருந்து அல்லாஹ்வை வணங்கினார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக, அந்த கண்ணியம், அந்த மதிப்பு, அந்த தலைமைத்துவம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மக்காவிற்கு வந்தார்கள், பக்கீர்களாக வந்தார்கள். எனவேதான் உஸ்மானை, அப்துல் ரஹ்மானை, அபூபக்கர், இப்படி பெரும் பெரும் செல்வ செழிப்பில் இருந்த சஹாபாக்களை எல்லாம் அல்லாஹு தஆலா ஃபக்கீர்கள் என்று தான் சொல்கிறான். ஏன்? எல்லாம் தனது அத்தனை சொத்துக்களையும் இழந்து விட்டு உடுத்திய உடையுடன் வந்தார்கள். வேறு எதுவும் அவர்கள் கையில் எடுத்து வரவில்லை. ஃபக்கீர் முஹாஜிர்களுக்கு நபியை நீங்கள் கொடுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் போது நீங்கள் முதலாவதாக ஃபக்கீர் முஹாஜிர்களுக்கு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்துல் ரஹ்மானை அழைத்து சொல்கிறார்கள். வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு அதிசயம் நிகழ்ந்ததில்லை, நிகழ முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரின் தர்பியத்தில் உருவானவர்களை தவிர வேறு யாரும் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பை செய்ய முடியாது. என்ன நினைக்கலாம், அழைத்து செல்லும் போது ஏதோ ஒரு வேலை சாப்பாடு கொடுக்கிறது கூட்டி போறாரோ, நமக்கு அதுக்கு கூட இன்னைக்கு இடம் இல்லை. மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளையோ, வழியில் சந்திக்கக்கூடிய ஏழைகளையோ, ஒருவேளை உணவு கொடுப்பதில் கூட அவருக்கு கொடுக்க வேண்டுமா? என் முழு உணவுடைய அந்த பணத்தை கொடுக்க வேண்டுமா? 10 ரூபா கொடுத்தா போதாதா? 20 ரூபா கொடுத்தா போதாதா? அவர் இப்படித்தான பல பேர்த்த கேட்பாரு. என்றெல்லாம் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம் ஏழைகளுக்கு கொடுக்கும் போது, இல்லையா?
இங்கே சாடு அழைத்து செல்கிறார். அவரை உட்கார வைக்கிறார் வீட்டிலே சென்று வைத்து ஏதோ இன்று தனது ஆடிட்டர்களுக்கு அட்வைகேட்டுகளுக்கு சொத்தை பற்றி விவரம் சொல்வார்கள் அல்லவா, அது போன்று அப்துல் ரஹ்மானுக்கு என்னிடத்தில் என்னென்ன சொத்து இருக்கிறது, விவசாய நிலம் இருக்கிறது, பேரித்தமரம் தோட்டம் இருக்கிறது, தங்கம் வெள்ளி இருக்கிறது என்று கணக்கு கொடுக்கிறார். அப்துல் ரஹ்மானுக்கு புரியவில்லை, இவற்றையெல்லாம் எனக்கே சொல்கிறீர்கள் சொல்கிறார்கள், இவையெல்லாம் என்னுடைய செல்வம், இன்றையிலிருந்து இதனுடைய சம பாதிப்புகள், இன்றிலிருந்து இதனுடைய சம பாதி உங்களுக்கு. அப்போது நின்றாரா, சத்தம் போடுகிறார், அழைக்கிறார். வீட்டுக்குள் இருந்து இரண்டு மனைவிகள் வருகிறார்கள், சொல்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் இதோ பார் என்னுடைய இரண்டு மனைவிகள், இந்த இரண்டு மனைவிகளில் உன்னை யார் கவர்கிறாரோ, யாருடைய முகத் தோற்றம் உனக்கு பிடிக்கிறதோ நீ சொல், நான் அவளை தராக சொல்கிறேன். இந்த முடிந்தவுடன் நீ அவளை திருமணம் செய்து கொள். எப்படிப்பட்ட தியாகம் பாருங்கள், என்ன ஈமானிய உணர்வு பாருங்கள், ஏன் இந்த தியாகம், அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும், ரசூலுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும், மறுமை தெற்று அமல்களை கொண்டு அல்ல மறுமையின் செக்கல், அமல்களை கொண்டு மட்டுமல்ல மறுமையின் செக்கல், அதற்கு மேலெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்று ஒன்று இருக்கிறது, அது சேர வேண்டும். ஒரு தவறான நடத்தையில் சென்ற ஒரு பெண்ணுக்கு ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததால் அல்லாஹ்வின் பொருத்தம் சேர்ந்து விட்டது, பாவங்களையே நாம் நினைத்திருக்கிறோம். அல்லாஹ்வின் பொருத்தம் அல்லா சகோதரர்கள், அல்லாஹ்வின் பொருத்தம் சேர்ந்து விட்டால் தான் அமல்கள் கபூலா. நீங்கள் மழை போன்ற அமல் செய்கிறீர்கள், ஆனால் அந்த அமல்களில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அன்பு இணைந்ததா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக ரப்பு என்னை கொண்டு மகிழ வேண்டும் என்பதற்காக செய்தீர்களா என்று அல்லாஹ் பார்க்கிறார். அந்த பொருத்தம் கிடைத்துவிட்டால் எல்லாம் சக்சஸ், எல்லாம் கை மூடிவிடும். அந்த பொருத்தம் எதிர்பார்க்கப்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய அமல்கள் எல்லாம் குப்பைகளுக்கு கூட சமம் இல்லை. நீங்கள் குர்ஆனை படிப்பவர்களாக இருந்தால் நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் எங்கெல்லாம் குர்ஆனிலே சொல்கிறானோ அங்கே நீங்கள் இந்த வசனத்தை பார்க்கலாம், எத்தனூன சாத்திரத்தின் அல்லாஹ் வருவானா, நபித்தோழர்களின் ஒரே குறிக்கோள் அல்லாஹ்வுடைய அருளும் அவருடைய பொருத்தமும் தான். நபித்தோழர்களை பற்றி அவர்கள் செய்த ஜிஹாத், அவர்கள் செய்த ஹிஜ்ரத், அவர்களுடைய வணக்கு வழிபாடு என்று சொல்லக்கூடிய அத்தனை இடங்களையும் நீங்கள் ஒரு முறை குர்ஆனிலிருந்து எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், சான்று கொடுக்கின்றான், இவர்கள் இதையெல்லாம் எனக்கு செய்தார்கள், எந்த கூன சொந்தரத்தின் அல்லாஹ் இவர்கள் ஆட்சிக்காக அல்ல. சில மனிதர்கள் பேசுகிறார்கள் அல்லவா, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை சிலர் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆட்சி பிடிப்பதற்காக. அன்பானவர்களை ரப்பு சாட்சி சொல்கிறான், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பதில் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரிதுவான் வேண்டும் என்று. இதெல்லாம் கேட்டு அப்துல் ரஹ்மான் சொல்கிறார், அல்லாஹ் உனது செல்வத்திலும் பரக்கத்து செய்யட்டும், உனது மனைவிமார்களிலும் அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்யட்டும், எனக்கு நீ கடைத்தில் போய் காட்டியிருக்கும். அன்பானவர்களே, இத்தகைய ஒரு தியாக மனப்பான்மைக்கு மேலாக தன்னையும் தனது குடும்பத்தையுமே இரண்டாக பங்கு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஈமானிய உணர்வு பெற்றவர் தான் இந்த சஹாபிகள் ரலியல்லாஹு அன்ஹும். இவர்களுடைய மரண நேரத்தை நாம் கொஞ்சம் நினைவு கூர்ந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இவருடைய மரணத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கவலைப்பட்டார்கள். உகது போருடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும், உகது போரை பற்றிய அந்த வர்ணனை என்ன நிகழ்ந்தது என்பதாக ஆரம்பித்தது ஒரு விதமாக, முடிந்தது ஒரு விதமாக. சோதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தலை உடைபட்டு, பல்கள் உடைந்து, முகங்களில் இரத்த காயங்கள் ஏற்பட்டு,
மயக்கெடுத்து விடக்கூடிய நிலைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சுதாரித்திரம் தாக்கப்பட்டார்கள் என்றால் மற்ற தோழர்களின் நிலை எப்படி இருந்திருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அங்கே உள்ளத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரால் இப்படி லட்சக்கணக்கான தோழர்களின் உள்ளங்களை கொள்ளை கொள்ள எப்படி முடிந்தது? ஏன் அவர்கள் ரசூலாக இருந்தார்கள், உயர்ந்த மனிதராக இருந்தார்கள், ஒரு தந்தையின் ஸ்தானத்திலே இந்த உம்மத்திற்கு இருந்தார்கள், ஒரு அக்கறை உள்ள நண்பனாக இருந்தார்கள், இந்த உம்மத்தை வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டியாக இருந்தார்கள். அவர்களை விட இந்த உம்மத்தின் மீது அக்கறை உள்ளவர் யாரும் இருக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். உங்களுக்கு வந்திருக்கின்ற தூதர் உங்கள் மீது அக்கறை அல்ல, உங்கள் மீது பேராசை கொண்டவர். அக்கறைக்கு மேல் உங்கள் மீது பேராசை கொண்டவர். உங்களுக்கு ஒன்று சிரமமாகிவிட்டால் அதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது, துடிதுடித்து விடுவார். அல்லாஹ் அவனுடைய தொழுகையிலே நிற்கின்ற ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நீண்ட குர்ஆன் வசனங்களை ஆயத்துகளை சூராக்களை ஓத வேண்டும் என்று ஆரம்பித்தாலும் கூட மஸ்ஜிதிலே ஒரு குழந்தை அழுகின்ற சத்தத்தை கேட்டுவிட்டான் தொழுகை சுருக்கமாக முடித்துவிட்டு சொல்வார்கள், அந்த குழந்தையின் அழுகை எனது தொழுகையை சுருக்கமாக்கிவிட்டது. அந்த குழந்தை அழும்போது அந்த தாய் படுகின்ற வேதனையை நினைத்தேன், எனது தொழுகையை சுருக்கிக் கொண்டேன் என்று. ரப்போடு இருக்கின்ற ஆன்மீக அந்த உறவின் நேரத்தில் கூட, அந்த தொடர்பின் நேரத்தில் கூட தனது உம்மத்தை மறக்காத ஒரு மாபெரும் நபியைத்தான் அன்பானவர்களை நாம் அடையப்பட்டிருக்கிறோம். இன்று நம்மிலே பலர் அவர்களை நேசிக்கிறார்களோ இல்லையோ, கண்டிப்பாக நம் எல்லோரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதுமே தங்களது தோழர்களை தேடுவார்கள். எங்கே எங்கே என்று கேட்பார்கள். இங்கே உலகப் போர் முடிந்துவிட்டது, பலர் காயத்தோடு வருகிறார்கள், பலரை பலருடைய அவர்களுடைய குடும்பத்தார்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள், காயப்பட்ட நிலையில் தூக்கி கொண்டு வருகிறார்கள், சிலரை ஜனாதாவாக ஷஹீதாக தூக்கி கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் கவனத்தை பாருங்கள், அத்தனை தோழர்கள் ஏறக்குறைய 700 சஹாபாக்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த 700 சஹாபாக்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு நேர்ந்திருக்கின்ற அந்த இக்கட்டான நிலையில் கூட வருபவர் யார், யாருடைய ஜனாதா, யார் காயப்பட்டவர், யார் உயிரோடு வருகிறார் என்பதையெல்லாம் அடையாளம் கண்டுகொண்டு அதில் யாரை தான் காணவில்லையோ அவரை பற்றி கேட்கிறார்கள் என்றால் இந்த உம்மத்தை பற்றிய அக்கறை, இந்த உம்மத்தின் மீது ரசூலுல்லாஹி பேராசை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். இப்படி எல்லோரையும் அழைத்துக் கொண்டு வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நான் சஅதை பார்க்க முடியவில்லையே, சஅத் எங்கே தேடுங்கள் எனக்காக. சுப்ஹானல்லாஹி ரப்பில்லாஹ், என்னால் சஅதை காண முடியவில்லை, எங்கே சஅத் இப்னு ரபீஅ, தேடி பாருங்கள் அவரை, அவர் உயிருள்ளவர்களிலே இருக்கிறாரா இறந்தவர்களிலே இருக்கிறாரா என்று. அது மட்டுமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மட்டும் சொல்லவில்லை, அவரை இறுதி நேரத்திலே யாராவது பார்த்தால், மரண தருவாயில் யாராவது பார்த்தால் நீங்கள் எனது சலாமை அவருக்கு சொல்லுங்கள், அவருடைய மரண நேரத்தில் சொல்லுங்கள், மேலும் சொல்லுங்கள்,
அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை மூலம் விசாரிக்கிறார்.
கைஃப தஜிதுக, உங்களது மரண நிலையில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்,
நீங்கள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா, என்ன நடக்கிறது உங்களுக்கு,
எவ்வளவு பெரிய அக்கறை பார்க்கிறீர்கள். இந்த அன்சாரி தோழர்களிலே ஒரு கூட்டம் என்ன செய்தது தெரியுமா, இங்கே சிலர் செல்வத்தை பார்த்து செல்வத்தை சேகரிக்க ஓடி வருகிறார்கள், சிலரோ ரசூலுல்லாஹ் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று பயந்தவுடன் என்று தெரிந்தவுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் ஆயுதத்தை கீழே போட்டு விட்டு உட்கார்ந்து விடுகிறார்கள். ஆனால் அன்சாரிகளிலே ஒரு பெரும் கூட்டம் தங்களது சமூக மக்களை பார்த்து மிகப்பெரிய ஒரு சப்தம் விட்டு சொல்கிறார்கள், அவர்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கிறது என்ற தீர உரையாற்றியது மட்டுமல்ல, அவர்களிலே ஒருவர் சொல்கிறார் பாருங்கள், உகதுமலையிலிருந்து சொர்க்கத்தின் வாடை வீசுவதை, சொர்க்கத்தின் நறுமணம் வீசுவதை நான் உணர்கிறேன் என்று உள்ளே நுழைகிறார். இறுதியாக ஷஹீதாகி அவருடைய உடலை எடுத்து வரும்போது 90க்கு மேற்பட்ட காயங்களோடு தான் அவரை அடையாளம் காண முடியாமல் அவருடைய சகோதரி அவருடைய ஒரு விரலை வைத்து அடையாளம் கண்டுகொண்டு இவர் என்னுடைய சகோதரர் நஸ்ர் இப்னு அனஸ் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, அத்தகைய தோழர்களில் ஒருவர் தான் இந்த ஸஅத் இப்னு ரபியா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் ஓடோடி செல்கிறேன். அங்கே பார்த்தால் கடுமையான காயத்திற்கு உட்பட்டவர்களிலே அங்கே சஹதுபுன் ரபியா இருக்கிறார். அவருடைய இறுதி மூச்சு அவர் அங்கே விட்டுக் கொண்டிருக்கிறார். 70க்கும் மேற்பட்ட காயங்களை அவரது உடலிலே நான் பார்த்தேன். நான் அவருக்கு சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள். அங்கே அந்த தோழர்களுடைய மன அமைதி பாருங்கள் அன்பானவர்கள், இந்த மன அமைதி இந்த மன நிம்மதி கிடைக்கும் பெறுவார்கள் யார் தெரியுமா, மரண நேரத்திலே மன நிம்மதியும் திருப்தியும் ஒருவிதமான ஆன்மீக உணர்வுகளையும் இறை உணர்வுகளையும் கிடைக்கப் பெறுவார்கள் யார், அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்தார்கள், யாருடைய துன்யாவில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தவிர வேறு யாரும் இடம் பிடிக்கவில்லையோ அப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கு மரண நேரத்திலே வேறு எந்த சிந்தனையும் இருக்காது, அல்லாஹ்வுடைய சிந்தனை மறுமையின் சிந்தனை சொர்க்கம் நரகம் இதுதான் அவர்களுக்கு இருக்கும். இன்று அன்பானவர்களே, நாம் வாழும் பொழுதே காசுக்காக பணத்துக்காக அன்பானவர்களே, இந்த உள்ளத்திலே நாம் துன்யாவில் குப்பைகளை கூலங்களை நாம் விட்டு செல்லக்கூடிய தங்கம் வெள்ளி இந்த உலக செல்வங்களை உள்ளே நுழைத்து வைத்திருக்கிறோம், நுழைத்து வைக்கவில்லை அமுக்கி வைத்திருக்கிறோம். எப்படி ஒரு தரகாரி உரையில பட்டு வச்சு திரிப்பாங்களோ, இடம் இல்லைன்னா கூட இன்னும் கொஞ்சம் அழுத்தியாவது ஒப்பமா சொல்லிட்டு அந்த மாதிரி நமது கல்புக்குள்ளே துன்யாவை நுழைத்து வைத்திருக்கிறோம். அது உள்ள போறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்றது பரவாயில்ல தெரிந்து வைத்திருக்கிறோம். இப்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அந்த அமைதி எல்லாம், என்ன எங்கேயாவது ஆஸ்பத்திரி கூட்டு போக மாட்டீங்களா, எந்த டாக்டராவது காப்பாற்ற மாட்டானா, மெட்ராஸ்ல பெரிய டாக்டர் யாரும் இல்லையா, என்ன எங்கேயாவது கொண்டு போங்களேன், இல்லைன்னா ஒரு பிளைட்ட பிடிச்சி அமெரிக்காவுக்காவது கொண்டு போங்களேன், எங்கேயாவது கொண்டு போய் உயிரை காப்பாற்றலாம். இவர்கள் துன்யாவுக்காக வாழ்ந்தார்கள், எனவே துன்யாவை விட்டு பிரிவதை இவர்கள் விரும்பவே மாட்டார்கள். யார் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்களோ அல்லாஹ்வுடைய தூதருக்காக வாழ்ந்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆர்வத்தோடு தயாராகுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு பாசத்தோடு விருப்பத்தோடு தயாராகுவார்கள். மக்கள் எல்லாம் அழுதால் இவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள், காரணம் என்ன, நான் அல்லாஹ்வை சந்திக்கப் போகிறேன், நான் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கப் போகிறேன். நாம் இந்த துன்யாவுக்காக வாழ்வதால் தான் இந்த துன்யாவை விட்டு நம்மால் போக முடியும். அல்லாஹ் தஆலா யூதர்களை பற்றி சொல்கிறான் பாருங்கள், وَلَتَجِدَنَّهُمْ أَحْرَصَ النَّاسِ عَلَى حَيَاةٍ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا يَوَدُّ أَحَدُهُمْ لَوْ يُعَمَّرُ أَلْفَ سَنَةٍ. யூதன் எப்படிப்பட்டவன், இந்த உலகத்திலே 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும், 1000 ஆண்டுகளுக்கு பிறகு மரணம் வருகிறது என்று சொன்னால் கூட வேண்டாம், இன்னும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று விரும்புவான். அல்லாஹ் சொல்கிறான், அந்த மாதிரி ஒரு மனநிலையிலே நாம் இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் நமது உள்ளங்களை சுத்தப்படுத்துவானாக. சகஜத்தை உபயோகிச்சிருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள்.
நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நீங்கள் பாருங்கள் சகன், அந்த வேதனைகளுக்கு இடையில் 80-70 மேற்பட்ட அடிகள் குத்துகள். இது சார் தான் உணர்வாக இருக்கும் பொழுது அவர் சொல்கிறார். எப்படி என்றால் 12 மேற்பட்ட ஈட்டியின் தாக்குதல்களை நான் என்னுடைய உடலில் அனுபவித்தேன். அப்ப மிச்சம் எல்லாம் அவர் மயக்க நிலையில் விழுந்ததற்கு பிறகு அந்த எதிரிகள் குத்தி இருக்கிறார்கள், தாக்கி இருக்கிறார்கள். ஏனென்றால் உகது போரிலே வெறும் சண்டை மட்டும் நடக்கவில்லை, சண்டையிலே கொல்லப்பட்டு உயிரிழந்தவர்களை கூட அந்த முஷ்ரிக்கள் இணை வைப்பார்கள், அவர்களின் உடல்களை சிதைத்தார்கள், சிலருடைய மூக்கை அறுத்தார்கள், காதை அறுத்தார்கள், கண்ணை தோண்டினார்கள், நெஞ்சை பிளந்தார்கள். இது அன்பானவர்களே ஆச்சரியப்படுகின்ற விஷயம் அல்ல, இது முஷ்ரிக்களுடைய குணம், இது அவர்களுடைய பண்பாடு. இது ஏன் அவர்களது உள்ளத்திலே இப்ளீஸ் இருக்கிறார், இப்படித்தான் செய்ய சொல்லுவார். அவர்கள் இந்த காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் சரி, அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் சரி, இங்கு என்ன நடக்கிறது? ஏன் முஸ்லிம்கள் போர் செய்யவில்லையா? உலக வரலாற்றிலே முஸ்லிம்களுடைய யுத்தங்கள் உலக வரலாறு பார்க்கவில்லையா? ஒரு ஆதாரத்தை கொண்டு வர முடியுமா? முஸ்லிம்கள் யுத்தங்களிலே உருவங்களை சிதைத்தார்கள், கொல்லப்பட்டவர்களை அவர்கள் சிதைத்தார்கள் என்று. ஆனால் இங்கு என்ன நடக்கிறது? உலகத்துக்கெல்லாம் மனித உரிமையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் நாங்கள், மனித உரிமையை பாதுகாக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்று எங்களது ராணுவத்திற்கு நாங்கள் தனிப்பட்ட முறையிலே விசேஷமான முறையிலே பயிற்சி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கொல்லப்பட்டவர்களோடு எப்படி அநாகரிகமாக, அநியாயமாக, அசிங்கமாக, மிகப்பெரிய கேவலமான முறையிலே நடந்து கொள்கிறார்கள். அன்பானவர்களே, இதைத்தான் அன்றைய காலத்து முஷ்ரிக்களும் செய்தார்கள். அது எந்த காலத்தில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அது ஒன்றைத்தான், அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் கேவலத்தையும். அது எங்க இருந்தாலும் சரி, எந்த காலத்தில் இருந்தாலும் சரி, பயம் அல்லாஹ்வின் அச்சத்தை கொடுக்கும், ஒழுக்கத்தை கொடுக்கும், நேர்மையை கொடுக்கும், நீதத்தை கொடுக்கும், மனித உரிமைகளை, மனித அபிமானங்களை, மனித தன்மைகளை தூண்டும். அல்லாஹ்வுடைய சுதாரிசம் அந்த ஈமானைத்தான் கொடுத்தார். சொல்கிறார்கள், அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு சலாம் சொல்லுங்கள், உங்களுக்கும் சலாம் உண்டாகட்டமாக. திரும்ப சொல்கிறார்கள், அல்லாவுடைய தூதருக்கு சொல்லுங்கள், அஜிதோன் சொர்க்கத்தின் வாடையை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன், சொர்க்கத்தின் வாடையை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு வந்த அன்சாரி தோழர் உபயிக்கு சொல்கிறார்,
எனது சமுதாய மக்களுக்கு சொல்லுங்கள், அல்லாவுடைய தூதரின் பக்கம் ஒரு எதிரி நெருங்கிவிட்டான் என்றால் நீங்கள் மறுமையில் அல்லாவிடத்தில் இருந்து தப்பிக்க முடியாது என்பதை எனது அன்சாரி சமுதாயத்திற்கு சொல்லுங்கள்.
உயிர் போகிறது, மனைவி பற்றி நினைத்தாரா? 2 பெண் பிள்ளைகளை விட்டுச் செல்கிறார், அவர்களை பற்றி நினைத்தாரா? என் பிள்ளைகளுக்கு வசியத்து பண்ண இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படி இவர் பார்த்துக்கிட்டு அவர் பார்த்துக்கிட்டோம். மனைவியை பற்றி நினைத்தார்களா? நினைப்பு யாரை பற்றி இருந்தது? அல்லாஹ்வுடைய தூதர்
சொன்னார்கள், எனது அன்சாரி சமுதாயத்திற்கு சொல்லுங்கள்,
அல்லாஹ்வுடைய தூதர் வரை ஒருவன் சென்று விட்டால், ஒரு எதிரி சென்று விட்டால், நீங்கள் உயிரோடு இருக்கும்போது, நீங்கள் என்று சொல்லும்போது, மேலும் அழுத்தமாக சொல்கிறார்கள்,
உங்களிலே ஒருவர் உயிரோடு இருக்கும் போது, ஒருவர் மட்டுமல்ல, அந்த ஒருவருடைய உடலில் அவருடைய கண் பார்வை மட்டும்தான் பார்க்கிறது என்று சொன்னாலும் கூட, அந்த நிலையில் கூட அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்காமல் விட்டுவிட்டால் நீங்கள் வறுமையிலே அல்லாஹ்விடத்திலே சென்று தப்பிக்கவே முடியாது.
அன்பானவர்களே, இதுதான் அந்த அன்சாரியினுடைய கவலையாக, அவர்களுடைய ஆசையாக இருந்தது. அன்பானவர்கள் மேலும் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, உபையே, நீ ரசூலுல்லாஹ்வுக்கு எனது சலாத்தை திரும்ப சொல், மேலும் சொல், இன்ன ஸஅதன் யகூல் ஜஸல்லாஹு அன் ஜஸாக்கல்லாஹு அன்னி கைரமா ஜஸா நபியன் அன் உம்மத்தி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜஸாக்கல்லாஹு கைரா என்று சொல். இன்று என்ன நடக்கும்? சமுதாயத்துக்காக ஒரு தலைவனுக்கு கீழே அர்ப்பணிப்புகளை செய்து கடைசியில் இழப்புகளை சந்திக்கும் போது பேச கேட்டு தான் நடத்த நம்பிக்கிறான் இல்லையா?
இழந்து விட்டதற்கு பிறகு, உயிரை கொடுத்து விட்டதற்கு பிறகு இப்போது பாருங்கள் எனக்கு என்ன என்று சொல்வார்.
அன்பானவர்களே, இங்கே அந்த தூதன் தனது மனைவி பிள்ளைகளை எல்லாம் விட்டுவிட்டு கொல்லப்பட்ட நிலையிலே, அதுவும் கோரமாக கொல்லப்பட்ட நிலையிலே மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹிக்கு துஆ சார்பாக உங்களுக்கு கூலி கொடுப்பானாக. எத்தகைய கூலியை? இதுக்கு முன்னால் ஒரு நபிக்கு தனது உம்மத்தின் சார்பாக கொடுத்த கூலிகளிலெல்லாம் சிறந்த கூலியை உங்களுக்காக கொடுப்பானாக. அன்பானவர்களே, இந்த ஒரு நபித்தொடருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எவ்வளவு படிப்பினை என்பதாக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பதற்காகவே வாழ்ந்து, வாலிப காலத்தில் செல்வ செழிப்பின் உயர்ந்த நிலையில இருந்தும் தனது உயிரை கொடுத்தார்கள். இறக்கின்ற நிலையில் கூட அவர்களது கவலை ரசூலுல்லாஹி பற்றி, இந்த தீனை பற்றி. இப்படிப்பட்டவர்களுக்கு தானே சொர்க்கத்தின் வாழை அல்லாஹ் கொடுப்பான். மரணிக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், கேட்டு வர சொல்கிறார்கள். அதை கேட்டு வர சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி இருக்கவில்லை என்றால், இந்த வார்த்தையை கூறி இருக்கவில்லை என்றால், அல்லாஹ்வுக்கும் தனக்கும் இடையிலே அந்த சொர்க்கத்தின் வாடையை நுகர்ந்தார் அல்லவா, அதை தாழ் யாரும் சொல்லி இருக்க மாட்டார். இதை தாழ்ந்து உணராமல் அவராக சொல்லி இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அப்படி பேச முடியுமா? நயவஞ்சகமாகி விடுவேன், பொய்யாகி விடுவேன், அல்லாஹ் அறிவித்து விடுவானே. இப்படிப்பட்ட ஈமானிய உணர்விலே இருந்த அந்த தோழரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தேடாமல் இருந்திருப்பார்? கைஃப தஜிதுக, நான் கேட்டு வர சொன்னதாக சொல், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சாதி சொல்கிறார். என்னுடைய உடல் வலிகளை பற்றி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் இப்போது உணர்வது எதை தெரியுமா? அஜிது சொர்க்கத்தின் நறுமணத்தை தான் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல முடிவு நல்லவர்களுக்கு உண்டு. அந்த நல்லவர்கள் யார்? யார் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார்களோ, தக்வாவின் அடிப்படையிலே வாழ்ந்தார்களோ, மார்க்கத்தை பேணி வாழ்ந்தார்களோ, மனைவிட்டை விட்டும் இன்னும் தன்னுடைய பெருமை, தன்னுடைய விருப்பு, தன்னுடைய வெறுப்பு என்று எல்லா விதமான தனக்கு எனக்கு என்று இருக்கக்கூடிய அனைத்தையும் விட்டு அல்லாஹ்வுக்காக யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல முடிவை கொடுப்பார். இன்னும் ஒரு நபித்தொடருடைய ஒரு சுருக்கமான மரண நேரத்தில் அந்த சுருக்கமான ஒரு காட்சியை பார்த்து முடிப்போம். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை பற்றி எவ்வளவோ சொல்லலாம், வாழ்க்கை வரலாறை பற்றி பக்கம் பக்கமாக சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபித்தொடர் மரண நேரத்திலே தங்களது பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அந்த பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிறார்கள். இன்று நம்மவர்களின் பலர் மரண நேரத்திலே பிள்ளைகளிடத்தில் செய்கின்ற உபதேசங்கள் எங்கே? இங்கே அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் தனது பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய மரண உபதேசங்கள் எங்கே சொல்கிறார்கள்? பிள்ளைகளே, ஐந்து அறிவுரைகளை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அவற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், என்னிடமிருந்து அதை நீங்கள் மரணம் பெற்றுக் கொள்ளுங்கள். சொல்லுங்கள், எதையும் மக்களிடத்திலே எதிர்பார்க்காதீர்கள், மக்களிடமிருந்து தேவையற்றவர்களாக இருங்கள், அதுதான் செல்வத்தில் சிறந்த செல்வம். மக்களிடத்திலே எந்த வகையிலும் நீங்கள் தேவையாகுவதை விட்டுவிடுங்கள். மக்களிடத்திலே தேவையாகுவது, அதை விட ஒரு பெரிய வறுமை இல்லை. எந்த காரியங்களுக்காக நீங்கள் வருந்துவீர்களோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு முன்பே விட்டுவிடுங்கள். எந்த காரியத்தை செய்தால் பின்னால் நீங்கள் வருந்துவீர்கள் என்று இருக்குமோ அந்த காரியத்தை செய்யாமலேயே விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நாளிலும் நேற்றைய நாளை விட இந்த நாளை உன்னால் சிறப்பாக்க முடியும், மேன்மையாக்க முடியும் என்றால் அதை நீ தவற விட்டு விடாதே. நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், யாருக்கு நேற்றும் இன்றும் சமமாக இருந்ததோ அவன் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. யாருக்கு நேற்றும் இன்றும் சமமாக இருந்ததோ அவர்கள் வாழ்வதிலே என்ன பலன் இருக்கிறது? நம்ம கரெக்டாக நேற்று சம்பாதித்ததை விட இன்னைக்கு சம்பாதிக்கணும், அதிகமாக சம்பாதிக்கணும் ஆசைப்படும். நேற்று அனுபவித்ததை விட
துன்யாவை இந்த அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அதை சொல்லவில்லை. நேற்று நீங்கள் செய்த மறுமையின் அமலை விட இன்று அதிகமாக செய்ய முடிகிறதா? விட்டுவிடாது. கடைசியாக சொல்கிறார்கள், நீ ஒரு தொழுகையை தொழுதால் இதற்கு பிறகு உனக்கு ஒரு தொழுகையை தொழுவதற்குரிய வாய்ப்பே கிடைக்காது என்ற நிலையில் உள்ளவனை போன்று, இந்த உலகத்திலிருந்து விடைபெறுபவனை போன்று நீ அந்த தொழுகையை அமைத்துக் கொள். அந்த அந்த எண்ணத்திலே நாம் தொழுதால் நம்முடைய தொழுகையிலே எப்படிப்பட்ட உள்ளச்சம் இருக்கும் பாருங்கள். இப்படி ஐந்து அறிவுரைகளை, மறுமையின் அறிவுரைகளை தங்களது பிள்ளைகளுக்கு விட்டுவிட்டு செல்கிறார்கள். அன்பானவர்களே, நம்மிலே எத்தனை பேர் ஆயிரம் லட்சம் கோடி என்று துன்யாவின் செல்வங்களை பிள்ளைகளுக்கு தேடி வைக்கிறார்கள்? எளிமை தேடி கொடுத்தார்களா? ஒழுக்கத்தை தேடி கொடுத்தார்களா? மார்க்க பத்தை தேடி கொடுத்தார்களா? தக்வாவை தேடி கொடுத்தார்களா? பிள்ளைகளின் செல்வங்களுக்கு கவலைப்படக்கூடிய பலர் அவர்களின் வறுமைக்கு கவலைப்படுவதில்லையே. இப்படி அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நபியின் மூத்த தோழர்களிலே ஒருவர் வருகிறார். அப்துல்லா இப்னு மஸ்ஊதை பார்த்து கேட்கிறார், அப்துல்லா உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மா புஷ்பகி, உங்களுக்கு என்ன வேதனை ஏற்படுகிறது? என்ன வலி ஏற்படுகிறது? பாருங்கள், அமைதியாக சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய சஹாபி, பத்ரிலே கடந்தவர், உஹதிலே கடந்தவர், அஹ்தாவிலே கடந்தவர், பைஅத்து ரிதுவானிலே கடந்தவர், ரசூலுல்லாஹ்வின் பிரியாதவர். இவரிடமிருந்து குர்ஆனை படியுங்கள் என்று சொன்னவர்கள், இவரை குர்ஆனை ஓத வைத்து ரசூலுல்லாஹ் அழுதார்கள். அந்த சஹாபி சொல்கிறார், உஸ்மான் கேட்கும் போது உனக்கு எதை பற்றி பயமாக இருக்கிறது? நீ எதை பற்றி கவலைப்படுகிறாய்? எதை பற்றி வேதனைப்படுகிறாய் என்று சொல்லும் பொழுது, எனது பாவங்களை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். கேட்கிறார்கள், உனக்கு இப்போது என்ன வேண்டும் என்று விரும்புகிறாய்? சொல்கிறார்கள், ரஹ்மத் ரப்பி, எனது ரப்புடைய ரஹ்மத் வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர்களிடம் விரும்புகிறேன். அன்பானவர்களே, மரண நேரத்திலே யார் ஒருவர் எதை பயப்படுகிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு அந்த பயத்தை போக்கி அவருக்கு மரணத்தை கொடுப்பான். நரகத்தை பயந்தால் அந்த நரகத்தின் பயத்தை போக்கி அல்லாஹ் அவருக்கு கொடுப்பான். சொர்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் ரஹ்மத்தையும் ஆதரவு வைத்தால் அதை கொடுத்து அல்லாஹ் அவருக்கு மரணத்தை கொடுப்பான். இந்த நல்லவர்களை பாருங்கள், தங்களது பாவங்களை நினைத்து பயந்தால் என்ன பாவங்கள் செய்திருப்பார்கள்? காலையிலிருந்து மாலை வரை அல்லாஹ் பாதுகாப்பாக அல்லாஹ் மன்னிப்பாரா? மரண நேரத்தில் உஸ்மான் கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேதனை, எதை பற்றி கவலை? சொல்கிறார்கள், என் பாவங்களை பற்றி. உங்களுக்கு என்ன ஆசை? என் ரப்புடைய ரஹ்மத் தான் எனக்கு ஆசை. என் பிள்ளையை பார்த்துக்கங்க, நீங்க கலீஃபா, என் மனைவிக்கு அடுத்து ஏதாவது செஞ்சுக்கங்க, என்னுடைய குடும்பத்து வாரிசுகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு, என் பேச்சு பிள்ளைகளுக்கு உற்றாதீங்க. இதையெல்லாம் கேட்டார்கள். அன்பானவர்களே, மறுமையை முன்னோக்கு ஆரம்பித்து விட்டால் முற்றிலும் உலகத்தை மறந்தவர்களாக அல்லாஹ்வை முன்னோக்கியவர்களாக இருந்தார்கள். இன்று உலகம் உலகம் என்ற கவலை, பிள்ளைகள் பிள்ளைகள் என்ற கவலை, சொத்து குடும்பம் என்ற கவலை நம்மை எப்படி மாற்றியிருக்கிறது என்றால், என்னமோ நாம் தான் இவர்களுக்கெல்லாம் ரப்பை கூறுவோம், நாம் தான் இவர்களை எல்லாம் படைத்தோம், பரிபாலித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மரணித்து விட்டால் இவர்களை யார் பரிபாலிப்பார்களோ, பாதுகாப்பார்களோ, அரவணைப்பார்களோ? என்ன அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கிறோமா? அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறோமா? இன்னைக்குரியவர்களே, அல்லாஹ்விடத்தில் திரும்புவோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் அவன் பக்கம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு நேர்வழி காட்டி தனது நல்லடியார்களை ஆக்கிக் கொள்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானையும் தக்வாவையும் இக்லாஸையும் அல்லாஹ்வின் அன்பையும் அல்லாஹ்வின் தூதருடைய அன்பையும் நமக்கு நிறைவாக தந்து நல்ல முடிவை அல்லாஹ் தந்தருவானாக. சொர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலகும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.